இது SBS வானொலியின் பாட்காஸ்ட். SBS தமிழ் வழங்கும் ஆஸ்திரேலியாவில் குடியமர்வதற்கான தகவல் திரட்டு. ஆஸ்திரேலியாவில் தற்காலிகமாக தங்கியிருந்து வேலை பார்ப்பதற்கான விசாவே 457 விசா என அழைக்கப்படுகின்றது. ஒவ்வொரு ஆண்டும் சுமார் 50,000 457 விசா விண்ணப்பங்கள் ஆஸ்திரேலிய குடிவரவு திணைக்களத்தில் தாக்கல் செய்யப்படுகின்றன. குறிப்பிட்ட ஒரு தொழிலை செய்வதற்கு நாட்டிற்குள் ஒருவரை கண்டுபிடிக்க முடியாத பட்சத்தில் வெளிநாட்டிலிருந்து பணியாளர்களை வரவழைப்பதற்கு இந்த 457 விசா வழி சமைக்கிறது. ஆனால் கடந்த 2013 ஜூலை 1 முதல் இந்த 457 விசா நடைமுறையில் பல மாற்றங்கள் கொண்டுவரப்பட்டுள்ளதாக சிட்னி வாழ் சட்டத்தரணி ஜூடிட் அல்பெக் தெரிவித்துள்ளார்.
Reforms were introduced to strengthen the integrity of the subclass 457 visa program. These reforms aim to increase the department's capacity to identify and prevent employer practices from misusing the subclass 457 program.
அதில் முக்கியமானது, வெளிநாட்டிலிருந்து வேலைக்கு அழைக்கப்படுபவரின் தொழிலானது ஆஸ்திரேலிய அரசால் வெளியிடப்படும் கன்சாலிடேட்டட் ஸ்பான்சர்ட் ஆக்குபேஷன்ஸ் லிஸ்ட் என்ற தொழிற்பட்டியலிலும் இருக்க வேண்டும் என்பதாகும்.
There's a list of occupations listing the occupations that are eligible under the subclass 457 visa program, and the current version of this list can be found on the Immigration Department's website.
இப்போது 457 விசாவுக்கு எப்படி விண்ணப்பிப்பது என்று பார்ப்போம். இதற்கு ஸ்டாண்டர்ட் பிசினஸ் ஸ்பான்சர்ஷிப் என்ற வழியே பொதுவாக கையாளப்படும் வழி என சொல்கிறார் சட்டத்தரணி ஜூடிட் அல்பெக்.
Under the standard business sponsorship, Australian or overseas businesses that have been unable to meet their skill needs from the Australian labour market can sponsor skilled overseas employees under the subclass 457 visa program.
இதன் கீழ் குறிப்பிட்ட ஒரு வியாபார நிறுவனம் தனக்கு தேவையான பணியாளர் ஒருவரை ஆஸ்திரேலியாவில் உண்மையிலேயே கண்டுபிடிக்க முடியவில்லை என்றால் அப்பணிக்கு வெளிநாட்டிலிருந்து ஆட்களை வருவிக்க முடியும். இதற்கு 3 படிமுறைகள் இருக்கின்றன. முதலாவதாக, ஸ்டாண்டர்ட் பிசினஸ் ஸ்பான்சர் என்ற தகுதியை பெறுவதற்கான அனுமதி கோரி குடிவரவு திணைக்களத்தில் குறித்த வியாபார நிறுவனம் விண்ணப்பம் ஒன்றை தாக்கல் செய்ய வேண்டும். இந்த விண்ணப்பத்தை தாக்கல் செய்யும் முன் ஆஸ்திரேலிய சட்டத்திட்டங்களுக்கு இசைவாக தனது நிறுவனம் செயற்படுகிறதா என்பதை சம்பந்தப்பட்ட நிறுவனத்தினர் உறுதிப்படுத்திக் கொள்ள வேண்டும். மேலும் ஆஸ்திரேலிய சட்டத்தின்படி வெளிநாட்டு பணியாளருக்கான பணியிட பாதுகாப்பு, பணியிட உரிமை உள்ளிட்ட கடப்பாடுகளை குறிப்பிட்ட வியாபார நிறுவனம் பூர்த்தி செய்ய வேண்டும்.
Other requirements are that the business must be lawfully operating in or outside of Australia. The business must meet or commit to meet the training benchmarks for the program and continue to meet these requirements for the term of the sponsorship. There must be a direct employer-employee relationship, must not on hire skilled workers unless the occupation is exempt, must make sure that the business or persons associated with the business do not have adverse information known to the department.
இரண்டாவதாக, குறித்த நிறுவனம் இந்த பணிக்காக இந்த நபரை வெளிநாட்டிலிருந்து வரவழைக்கப் போகிறோம் என்பதற்கான பரிந்துரை நோமினேஷன் விண்ணப்பத்தை தாக்கல் செய்ய வேண்டும்.
The business must be an approved sponsor or must have lodged a sponsorship application or applied for sponsorship at the same time as the nomination application. The business must demonstrate a genuine need for the nominated position in their business. A very important one is that the position must relate to an eligible occupation on the consolidated skilled occupation list. The business will have to show that labour market testing must have been undertaken by the business unless the occupation is exempt.
Nomination விண்ணப்பமும் அங்கீகரிக்கப்பட்ட பின் இறுதிக்கட்டமாக வெளிநாட்டில் இருக்கும் குறித்த பணியாளர் 457 விசாவுக்குரிய விண்ணப்பத்தை தாக்கல் செய்ய வேண்டும். ஸ்டாண்டர்ட் பிசினஸ் ஸ்பான்சர் விண்ணப்பமும் நொமினேஷன் விண்ணப்பமும் குடிவரவு திணைக்களத்தினால் அங்கீகரிக்கப்படாத பட்சத்தில் பணியாளர் தாக்கல் செய்யும் 457 விசா விண்ணப்பம் மேற்கொண்டு பரிசீலிக்கப்படாது என்பதை கவனத்தில் கொள்ள வேண்டும்.
So for this stage of the process, the overseas skilled worker and any of their dependents must apply for and be granted a visa to travel to or to remain in Australia. It is important to note that the subclass 457 visa application cannot be processed if the overseas worker's application is not supported by an approved sponsor and an approved nomination.
வேண்டுமானால் ஸ்டாண்டர்ட் பிசினஸ் ஸ்பான்சர் விண்ணப்பம், நொமினேஷன் விண்ணப்பம் மற்றும் வெளிநாடு வாழ் பணியாளரின் 457 விசா விண்ணப்பம் ஆகிய மூன்றையும் ஒன்றாக தாக்கல் செய்யலாம். ஆனால் ஸ்டாண்டர்ட் பிசினஸ் ஸ்பான்சர் விண்ணப்பம் அங்கீகரிக்கப்படவில்லை என்றால் ஏனைய விண்ணப்பங்களும் நிராகரிக்கப்பட்டுவிடும். விண்ணப்ப கட்டணமும் மேலளிக்கப்பட மாட்டாது.
The visa application by the overseas worker will only be successful if the business sponsorship approval is obtained and the nominator position is accepted. The application for standard business sponsorship and the nominating of the position and the overseas worker's visa application can be lodged together. However, it is important to remember that if the sponsorship or nomination fails, then the visa application will also fail and the immigration department will not refund the application fee.
இதேவேளை 457 விசாவுக்கு விண்ணப்பிக்கும் விண்ணப்பதாரருக்கு குறைந்தபட்ச ஆங்கில மொழி புலமை, தொழில்சார் தகமை மற்றும் அனுபவம், போதுமான சுகாதார காப்பீடு மற்றும் பரிந்துரைக்கப்பட்ட வேலையை செய்வதற்கான உண்மையான விருப்பம் ஆகியவை இருக்க வேண்டும். அங்கீகரிக்கப்படும் விண்ணப்பதாரருக்கு 4 வருடங்கள் வரை ஆஸ்திரேலியாவில் தங்கி வேலை பார்ப்பதற்கு விசா வழங்கப்படும். அதே நேரம் 457 விசாவில் இங்கு வருபவர் தன்னை சார்ந்து வாழ்பவர்களை, அதாவது டிபெண்டன்ஸ், அவர்களும் தகுதி பெறும் பட்சத்தில் இங்கு அழைத்து வரலாம். அவர்கள் இங்கே கல்வி கற்கலாம் அல்லது வேலை செய்யலாம். ஆனால் கல்வி செலவை அவர்கள்தான் பார்த்துக் கொள்ள வேண்டும். மேலும் அவர்கள் இங்கே தங்கியிருக்கும் காலப்பகுதியில் நாட்டிற்கு வெளியே எப்போது வேண்டுமானாலும் போய் வரலாம். இது SBS வானொலியின் பாட்காஸ்ட். இது போன்ற செட்டில்மெண்ட் தகவல்களுக்கு sbs.com.au/tamil என்ற இணையதளத்துக்கு செல்லுங்கள்.